ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம இந்த சிக்ஷாசகத்தினுடைய கடைசி நாலு ஸ்லோகத்தை ஒட்டுக்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் சிக்ஷாசகத்துல அப்படின்னா, முதல் பதத்துல நம்ம என்ன பார்த்தோம், நாம சங்கீர்த்தனத்தினுடைய பலன்களை பார்த்தோம். இரண்டாவது பதத்துல நாமத்தினுடைய சக்திகளை பத்தி பார்த்தோம். மூன்றாவது பதத்துல நாம சங்கீர்த்தனத்தை எப்படி செய்யணும், பணிவோட செய்யணும், பொறுமையோட செய்யணும், மரியாதை கொடுத்து செய்யணும். நான்காவது பதத்துல எதையெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தை நம்ம செய்யும் போது, கிருஷ்ண பக்தியில முன்னேறும் போது, முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்ம எல்லாம் எதெல்லாம் விடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு இந்த அஞ்சாவது பதம் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் பார்க்க போறோம். இது கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நாலு பதங்கள், நம்ம ரொம்ப விளக்கமா பார்த்தோம். இந்த பதங்களை அவ்வளவு விளக்கமா நம்ம பார்க்க போறது கிடையாது, ஏன்னா இந்த பதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆழமான விஷயங்கள் இருக்கு. அது மிகவும் உயர்ந்த நிலை, அத நம்ம எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளவு கிடையாது நமக்கு. அதனால நம்ம அதனுடைய அடிப்படை கருத்தை மட்டும் மீதி இருக்கக்கூடிய பதங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் நாலு பதத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ்ல நம்ம முடிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது பதத்தையும் நாலாவது பதத்திலையும் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், ஒருத்தர் பணிவோட இருந்து ஜெபம் பண்ணும் போது அப்ப அவர் நாம அபராதங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதே சமயத்துல நாம அபராதங்கள்ல இருந்து விடுபட்ட நிலையில ஒருத்தர் வந்து ஒருத்தர் சுத்த நாமத்தை ஜெபம் பண்ணும் போது அவருக்கு இந்த விளைவுகள்லாம் நிகழும். அதாவது ஒருத்தர் பணிவோட இருப்பார், பொறுமையோட இருப்பார், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், தனக்கிடம் மரியாதை எதிர்பார்க்க மாட்டார். அது எப்போ வரும்னா ஒருத்தர் தூய்மையான நிலையில பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணும்போது. சோ அந்த நிலையில அவருக்கு வந்து எல்லா விதமான ஆசைகளும் விட்டு போகுது. அவருக்கு காசு பணமோ இல்ல அவருக்கு அழகிய பெண்களோ இல்ல தங்களை பின்பற்றுவோரோ இல்ல முக்தியோ எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் உயிர் பெறார், அத்தகைய பக்தர். சோ இந்த பதத்துல ஐந்தாவது பதத்துல அத்தகைய பக்தருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சொல்றேன், எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷமேவ வாம்புதோ கிருபயா தவ பாத பங்கஜா சிததூலிஷதிருஷம் விசிந்தயாம். ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷமேவ வாம்புதோ கிருபயா தவ பாத பங்கஜா தூலிஷதிருஷம் விசிந்தயா. நந்த மகாராஜாவின் புதல்வனே கிருஷ்ணா, நான் உனது நிரந்தர சேவகன். எவ்வாறோ நான் பிறப்பு இறப்பு எனும் இந்த பெருங்கடலில் வீழ்ந்து விட்டேன். தயவு செய்து இதிலிருந்து என்னை தூக்கி உமது தாமரை பாதங்களில் ஒரு தூசியாக என்னை வைத்துக் கொள்ளும். இது எந்த ஆசைகளுமே அற்று போன ஒரு பக்தருடைய ஒரு பிரார்த்தனை. அத்தகைய பக்தர் பகவான் கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யறார், நந்த மகாராஜாவின் புதல்வனே கிருஷ்ணா, நான் உனது நிரந்தர சேவகன். இதுதான் ஜீவாத்மாக்களுடைய சொரூபம். ஜீவாத்மாக்களாகி நம்ம எல்லாருடைய உண்மையான நிலை, நம்மளுடைய சொரூப நிலை, அது கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. ஜீவரோ சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். அததான் இங்க சைத்தன்ய மகாபிரபு விளக்கி சொல்ற. என்ன சொல்ற, நான் உன்னுடைய நிரந்தர சேவகன், ஆனா ஏதோ தவறு இழைத்ததன் காரணமா நான் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு கடலுக்குள்ளார விழுந்து கிடக்கிறேன். சோ என்ன இந்த கடல்ல இருந்து வெளியில தூக்கி உங்களுடைய பாதார விந்தங்கள்ல என்ன ஒரு தூசியா வச்சுக்கோங்க. சோ இது என்னன்னா பகவானுடைய கருணைக்காக இயங்கிறது, பகவானுடைய சேவைக்காக அவர் இயங்கிறார். நான் உங்களுடைய நிரந்தரமான சேவகன், ஆனா விழுந்துட்டேன், அந்த சேவை நிலையிலிருந்து நான் விழுந்து கிடக்கிறேன், மறுபடியும் என்ன உங்களுடைய சேவையில நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. போன பேர் போன பதத்தை என்ன சொன்னார் சித்திர மகாபிரபு, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துக்கி தொகி. ஜென்மம் ஜென்மமா ஒவ்வொரு பிறவிதோறும் உம்முடைய பக்தி சேவையே எனக்கு தேவை அப்படின்னு, பகவானுடைய பக்தி சேவையே தேவைன்னு சொன்னார். அதே இன்னும் அதிகமா சொல்றார், அந்த பக்தி சேவையை ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பகவானுடைய கிருபா வேணும். பகவானுடைய கருணை இல்லாம ஒருத்தரால பக்தி சேவைய செய்யறதுங்கிறது இயலாது. பகவானுடைய கருணை தான் பக்தியை ஒருத்தர் செயலாற்றுறதுக்கு மிக மிக முக்கியமான. அத்தகைய பகவானுடைய கருணைக்காக இந்த பக்தர் இந்த பதத்துல ஏங்குற, சைத்திர மகாபிரபு ஏங்குற, நம்ம எல்லாரும் அதுக்காக ஏங்கணும். பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும். பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணி நீங்களா விருப்பப்பட்டு என்னை தூக்கிக்கிட்டாதான் நான் இந்த பிறவி பெருங்கடல இருந்து வெளியில வர முடியும். நம்மளா நம்மளுடைய முயற்சியில எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதுல இருந்து நம்ம வந்து இந்த பிறவி பெருங்கடல இருந்து வெளியில வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. நம்ம கிருஷ்ணருடைய கருணை இருந்தாதான் இந்த பெருங்கடலை விட்டு வெளியில வர முடியும். நம்ம பகவத்கீதை கண்ணோட்டத்துல நம்ம விளக்கமா பார்த்தோம் எப்படி பக்தனுக்கு பகவான் சுயம் அவரே உதவி பண்றார். பகவான் பல இடங்கள்ல சொல்ற கீதையில, என்னுடைய பக்தன் எப்ப என்னுடைய பக்தியில ஈடுபடுறானோ அவனுக்கு நானே என்னை வந்தடைவதற்கான புத்தியை கொடுக்கிறேன், நானே அத்தகைய பக்தனை சுயம் பிறவி பெருங்கடல இருந்து விடுவிக்கிறேன். சோ அத்தகைய பகவான் அவரே விடுவிக்கிறார் அப்படின்னா நம்ம கேட்கணும், நம்ம பகவானே என்ன உன்னுடைய சேவையில நீ ஈடுபடுத்து, நான் எப்பவுமே உன்னுடைய சேவையில இருக்கணும், அதுக்காக நீ என்ன குறைஞ்சது உன்னுடைய பாத தூளியாவது ஒன்னா ஏத்துக்கோ. அது நம்மளுடைய சொரூபத்தை விளக்கி காட்டுது. எப்போ ஒருத்தன் ஜென்மம் ஜென்மமா பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரானோ அப்ப அது அவனுடைய உண்மையான சொரூப நிலையை அமைஞ்சது. உண்மையான சொரூப நிலையில அவன் தன்னுடைய சேவைக்காக விரும்பான். ஒருத்தர் தன்னுடைய சொரூபத்துல பகவானு கூட சாந்த தாசிய சத்திய வாத்சல்ய மதுரிய அப்படிங்கிற அஞ்சு ரசங்கள்ல ஒருத்தர் உறவு கொள்ள முடியும் பகவானோட. சாந்த அப்படின்னா பகவானோட சாந்தமா உறவு கொள்றது. எப்படி ஒரு அங்க விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கிளிகள், மரங்கள், பசுக்கள், அங்க இருக்கக்கூடிய புல் எல்லாமே பகவானோட உறவு கொள்றாங்க. அது எதுவுமே ஜடப்பொருட்கள் கிடையாது, அவர்களும் ஆத்மாக்கள். அவர்கள் பகவானோட சாந்த ரூபத்துல சாந்த ரசத்துல அவங்க பகவானோட உறவு கொள்றாங்க. அதுக்கு அடுத்த ரசம், அதை விட உயர்ந்த ரசமானது தாசிய ரசம், பகவானுக்கு சேவை பண்றது. பகவானுக்கு எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ண முடியும், அவருக்காக என்ன சேவைகளை புரிய முடியும் அப்படிங்கறத யோசிக்கக்கூடியது தாசிய ரசம். பகவானுக்காக அவருக்கு என்னெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்றது, அவருக்காக நம்ம என்ன சேவை பண்ண முடியும், பகவான் போகும்போது அவருக்காக விசிறி விடுறது, அவருக்காக என்னெல்லாம் சேவைகளை பண்ண முடியும் அந்த மாதிரி யோசிக்கிறது, அந்த மாதிரி இருந்து வைகுண்ட லோகத்துல சேவை பண்றது தாசிய ரசம். அதற்கு அடுத்த ரசம் சக்கிய ரசம், பகவானோட நண்பரா பழகிறது. இப்ப பாத்தீங்கன்னா விருந்தாவனத்துல கிருஷ்ணருடைய பால்ய நண்பர்கள், அவருடைய கோபர்கள் எல்லாமே கிருஷ்ணரோட பால்ய லீலையில உருவ புரிஞ்சாங்க. சோ அத்தகைய மாதிரி கிருஷ்ணரோட நண்பரா பழகிறது. அதை விட உயர்ந்தது கிருஷ்ணரை தங்களுடைய பையனா நினைக்கிறது, கிருஷ்ணரை தனது மகனா நினைக்கக்கூடியது. அதாவது கிருஷ்ணரின் பெற்றோரா இருந்து செயல்படுறது. கோபர்களும் இருக்காங்க, முதிர்ந்த கோபியர்களும் முதிர்ந்த கோபர்களும், அவங்க வந்து கிருஷ்ணரை தங்களுடைய பையனா நினைப்பாங்க. கிருஷ்ணர் என்னுடைய உயிர். அதை விட உயர்ந்தது கிருஷ்ணரை தன்னுடைய காதலனா நினைக்கிறது. அதுதான் சைத்திர மகாபிரபு வெளிப்படுத்தின, சைத்திர மகாபிரபு சொல்லிக் கொடுத்த உயர்ந்த மாதுரிய பாவம். அந்த மாதுரிய பாவத்துல ஒருத்தர் கிருஷ்ணரோட கிருஷ்ணர் எனது காதலர் அப்படிங்கிற உணர்வுல விருந்தாவனத்தினுடைய கோபியர்களுடைய உணர்வுல செயல்படுறாங்க. அப்படி எந்த ஒரு என்னுடைய சொரூபம் எப்படியோ அந்த சொரூபத்துல நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சைத்திர மகாபிரபு இங்க பிரார்த்தனை பண்ற. என்னுடைய சொரூபத்துல நான் போனா கூட, என்னுடைய சொரூபத்துல எந்த நிலையில இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலுமே நான் உன்னுடைய சேவகன். நம்ம எந்த நிலையில இருந்து பகவானுக்கு ஆன்மீக உலகத்துல எப்படி நம்ம சேவை பண்ணாலும் எல்லாமே சேவகனாதான் நம்ம இருக்கிறோம். பிரபுபாதர் பகவத்கீதையோட முன்னுரையில சொல்லுவார், ஒருத்தர் சாந்த ரசத்துல இருக்கலாம், தாசிய ரசத்துல இருக்கலாம், சக்கிய ரசத்துல இருக்கலாம், வாத்சல்ய ரசத்துல இருக்கலாம், மாதுரிய ரசத்துல இருக்கலாம், ஆனா அந்த எல்லா ரசத்திலயுமே ஒருத்தர் பக்தர் தான். பக்தர் அப்படின்னா என்ன, எல்லா ரசத்திலயுமே சேவை அப்படிங்கிறது உள்ள இறங்கி இருக்கு. நம்ம ஜீவரோ சுரூபோ ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், ஜீவாத்மாக்களுடைய சுரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது நித்யதாஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே அப்ப தாசி ரசமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா சேவை பண்றது அப்படிங்கறதுதான் எல்லா ரசங்களுக்குமே பொருந்தக்கூடிய. சோ நம்மளுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கறது நமக்கு இப்ப தெரியாது. ஏன்னா நம்ம கலங்கமுற்று இருக்கோம். கலங்கமுற்று இருக்கிறதுனால நமக்கு இப்போதைய நிலையில நம்மளுடைய சொரூபம் தெரியாது. நம்ம கிருஷ்ண பக்தியை செஞ்சு நம்மளுடைய கலங்கங்கள் எப்ப நிவர்த்தி ஆகுதோ அப்ப நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து செயற்கையா முயற்சி பண்ண, செயற்கையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம என்ன நினைக்கலாம், ஓ நான் விருந்தாவனத்துல பெரிய கோபி, நான் விருந்தாவனத்துல கோபா, நான் விருந்தாவனத்துல கிருஷ்ணனோட அம்மா, இல்ல நான் விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், இல்ல நான் விருந்தாவனத்துல ஒரு குயில் மயில், இப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா அப்படி கற்பனை பண்றது வந்து உச்சித்தமானது கிடையாது. கற்பனை பண்றது ஆச்சாரியர்கள் சிபாரிசு பண்றது கிடையாது. ஏன்னா அப்படி கற்பனை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், நம்ம நம்மளுடைய உண்மையான நிலையை விட்டு விலகி இருப்போம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தூய்மை அடைகிற வரைக்கும் நம்ம சாதன பக்தியை பயிற்சி செஞ்சு, வைத்தி சாதன பக்தியை பயிற்சி செஞ்சு அதன் மூலமா நம்ம ஓரளவு தூய்மை அடையணும். அப்படி நம்ம தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுடைய சுரூபம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதை கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம வைதி சாதன பக்தியை பின்பற்றணும். வைதி சாதன பக்தி அப்படின்னா என்ன, சாதன பக்தி அப்படின்னா கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப பக்தியை பின்பற்றுறது. பக்தியின் கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப பக்தியை பின்பற்றுறது சாதன பக்தி. நம்ம சொல்றோம் தினமும் காலையில 4:30 மங்களாரத்தி அட்டன் பண்றோம், அதுக்கப்புறம் ஜபம் பண்ணோம், அதுக்கப்புறம் தர்ஷனார்த்தி அட்டன் பண்றோம், குரு பூஜை அட்டன் பண்றோம், தினமும் பாகவதம் படிக்கணும், தினமும் விக்கிரகத்துக்கு பூஜை பண்றோம், தினமும் பகவானுடைய நாமத்தை சொல்றோம், தினமும் பிரசாதம் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு நம்முடைய தற்போதைய நிலையில இது எல்லாமே நமக்கு ஒரு கட்டுப்பாடாவே இருக்கு. நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஓ எப்ப நாளைக்கு 4:30 வரும், எப்ப நான் மங்களாரதி அட்டன் பண்ணுவேன், எப்ப நம்ம வந்து 16 மாலைய, ஓ 16 மாலை சொல்லிட்டு எவ்வளவு அதிகமான நாம சொல்லிட்டே இருப்போம். இப்படி எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், 16 மாலை முடிஞ்சு அப்பா இன்னைக்கு கடன் முடிஞ்சதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சேவை கிடைச்சது அப்படின்னா, அப்பா என் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன், பண்ணி முடிச்சு என்ன பண்ண போறோம், அடுத்து திரும்பி பகவானுடைய சேவை தான் பண்ண போறோம். ஆனா அது நம்மளுடைய மனதுல யோசனை இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், ஒரு சேவை பண்ணதுக்கு அப்புறம் அப்பா என் சர்வீஸ் இன்னைக்கு முடிஞ்சது, என்னுடைய ஜபம் இன்னைக்கு முடிஞ்சது, மங்களாரத்துக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிறோம். ஏதாவது ஒரு சேவைக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கலங்கமுற்று இருக்கோம். இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய புத்தியை உபயோகப்படுத்தி, அதனாலதான் அது புத்தியோகம்னு சொல்லப்படும், நம்மளுடைய புத்தியை உபயோகப்படுத்தி நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும். நம்மளுடைய புத்தியை உபயோகப்படுத்தி நம்மளுடைய மனதை புலன்களை எல்லாத்தையுமே கிருஷ்ணரோட சேவையில ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மை அடைவோம். அப்படி தூய்மை அடையும் போது நம்ம தானாகவே நம்மளா ஸ்பான்டேனியஸா நம்மளா, நம்ம யாரும் வந்து மங்களாரத்துக்கு எந்திரி அப்படின்னு சொல்ல தேவையில்ல, யாரும் வந்து ஜபம் பண்ணுன்னு சொல்ல தேவையில்ல, யாரும் வந்து பாகவதம் படிங்கன்னு சொல்ல தேவையில்ல. நம்மளா விரும்பி நம்மளா ரசிச்சு அதுல ஒரு ருச்சியை அனுபவிச்சு பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம், பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்போம், பகவானுடைய செயல்பாடுகள்ல ஈடுபடுவோம். அந்த நிலை தான் ராகானுக பக்தின்னு சொல்லப்படுது. சாதன பக்தி, வைதி சாதன பக்தியில இருந்து ராகானுக சாதன பக்திக்கு ஒருத்தர் உயர்வு பெற்றதுக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு எப்ப சுயமா ஸ்பான்டேனியஸா எப்ப பக்தி வர ஆரம்பிக்குதோ, ராகானுக பக்தி வருதோ, அப்ப அந்த நிலையில தான் ஒருத்தருக்கு தன்னுடைய சுரூபம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் அதுக்கு மேம்பட்ட நிலையில தான் உண்மையில முழுக்க தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலையில ஒருத்தர் ஏதாவது ஒரு சொரூப நிலையை எடுத்து பயிற்சி பண்ண முடியும் ராகானுக பக்தியில. ஆனா பொதுவா நம்ம அந்த நிலையை அடைகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வைதி சாதன பக்தியை தான் பின்பற்றிட்டு இருக்கணும். நம்மளுடைய சொரூபம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்மளுடைய சொரூபத்துக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய புலன்களை கொண்டு புலன்களை அதிபதிக்கு சேவை பண்ணணும். அததான் உயர்ந்த பக்தி. அதுதான் அத வந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நாரத பஞ்சராத்திரத்துல இருந்து கோட் பண்ணி சொல்ற, யாருக்காவது தெரியுமா, புலன்களை கொண்டு புலன்களின் அதிபதிக்கு சேவை பண்றது. அது ஒரு ஸ்லோகம், சர்வ உபாதி விண்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. சர்வ உபாதி விண்முக்தம், எல்லா விதமான அடையாளங்களையும் விட்டுட்டு, அடையாளம் அப்படின்னா என்ன, நான் இந்தியன், நான் தமிழன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், அதுக்கப்புறம் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் வெள்ளையன், நான் கருப்பன், நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இது மாதிரி நம்மளை நான் ஆண் பெண் பணக்காரன் ஏழை வியாதியஸ்தன் இந்த மாதிரி எல்லா விதமான அடையாளங்களையும் விட்டுட்டு சர்வோபாதி முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் எல்லாத்தையும் விட்டுட்டு ரிஷிகேன ரிஷிகேச சேவனம், ரிஷிகேன அப்படின்னா புலன்களை உபயோகப்படுத்தி, புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர் கிருஷ்ணருக்கு நிறைய பேர் ரிஷிகேசர் புலன்களின் அதிபதி, அந்த புலன்களின் அதிபதிக்கு சேவை பண்றதுதான் பக்தின்னு சொல்லப்படுது. சோ புலன்களின் அதிபதிக்கு நம்ம புலன்களை வச்சு நம்ம சேவை பண்றோம், ஆனா நம்மளுடைய தற்போதைய நிலைமையில அது தடைபட்டு இருக்கு. அதனால நம்ம நம்மளுடைய புலன்களை புத்தியை கொண்டு மனதை கொண்டு வழி நடத்தணும், புலன்களை மனதை கொண்டு வழி நடத்தணும், மனதை புத்தியை கொண்டு வழி நடத்தணும். புத்தியை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா குரு சாது சாஸ்திரத்தினால கிடைக்கக்கூடிய அறிவை வச்சு நம்ம வழி நடத்தணும். நம்மளுடைய சுய புத்தியை கொண்டு நம்ம வழி நடத்தணும்னு நினைக்க கூடாது. குரு சாது சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி நம்ம புத்தியை வழி நடத்தி, புத்தி மனதை வழி நடத்தி, மனம் புலன்களை வழி நடத்தி பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடும் போது அப்ப படிப்படியா நம்ம நம்மளுடைய சுரூபத்தையும் பகவானுடைய விஷயங்கள் மேலையும் இயற்கையாகவே நம்ம தானாகவே ஒரு பற்றுதல் வர ஆரம்பிக்கும். தானாகவே பற்றுதல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நிலை மிக உயர்ந்த நிலை. அப்ப பகவானுடைய நாமத்து மேல ஒரு ருச்சி கிடைக்குது, நம்மளுடைய நமக்கு ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கை வருது. நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் ஸ்திரமான ஒரு நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கை வரும்போது பகவானுடைய நாமத்து மேல, ரூபத்து மேல, குணம் மேல, லீலைகள் மேல, பகவான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் மேல எல்லாத்துலயும் நமக்கு ஒரு ருச்சி கிடைக்குது. அந்த ருச்சியை தான் நம்ம வந்து ஏங்கணும். நம்ம அந்த பகவான் சம்பந்தப்பட்ட அந்த ருச்சி அடையணுமே, பகவானுடைய நாமத்தை நாம எப்ப நம்ம ருசிச்சு சொல்ல போறோம் அது அடுத்து வருவார் சைத்திர மகாப்பிரபு அடுத்து சொல்ல போற. சோ இப்படி நம்ம அந்த ருச்சிக்காக ஏங்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்றதுல ஒரு ருச்சி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏங்கணும். சோ அததான் இந்த பதத்துல சைத்திர மகாப்பிரபு பிரார்த்தனை பண்றார். நான் இந்த பிறப்பிறப்பு கடல்ல விழுந்துட்டேன், என்ன உன்னுடைய சேவையில வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கேக்குற. அடுத்த பதம் போறோம். நயனம் கலதஸ்து தாரயா, நயனம் கலதஸ்து தாரயா, வதனம் கத்கதாருதயா கிரா, வதனம் கத்கதாருதயா கிரா, புலகை நிச்சிதம் வபூ கதா, புலகை நிச்சிதம் வபூ கதா, தவ நாம கிருஹணே பவிஷ்யதி, தவ நாம கிருஹணே பவிஷ்யதி, நயனம் கலதஸ்து தாரயா, வதனம் கத்கதாருதயா கிரா, புலகை நிச்சிதம் வபூ கதா, தவ நாம கிருஹணே பவிஷ்யதி. இந்த பாட்டுல என்ன சொல்ற, எம்பெருமானே உமது புனித நாமத்தை ஜபிக்கும் போது என் கண்களில் பக்தி பரவசத்தால் எப்போது ஆனந்த கண்ணீர் பெருகும், எப்பொழுது எனது நா தழுதழுத்து மயிர் சிலிர்த்து உமது ஞாபத்தை ஜபிக்க போகிறேன். இது அடுத்த பிரார்த்தனை. எப்ப நமக்கு பகவான் மேல ஒரு ருச்சி கிடைச்சிருச்சோ, பகவான் மேல பகவானுடைய ரூபம் குணம் லீலைகள் மேல ஒரு ருச்சி கிடைச்சிருச்சோ, அப்ப நம்ம அடுத்த நிலைக்கு பாவ பக்திக்காக ஏங்க ஆரம்பிப்போம். இந்த பதத்துல ருச்சியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அசக்தி அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிடுற. பகவானுடைய நாமத்து மேல குணம் மேல அதை தொடர்ந்து நம்ம தியானிச்சு அதனால ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்யறோம். அதுக்கு அந்த ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்யும் போது ஒரு பக்தன் பாவ பக்திக்காக ஏங்க ஆரம்பிக்கணும். இந்த பதத்துல பாவ பக்திக்காக ஒரு பக்தன் ஏங்கணும். இந்த பாவ பக்தியானது, பாவம் அப்படின்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாவ பக்தி அப்படின்னா என்ன, பக்தியில மொத்தம் மூன்று நிலைகள் இருக்கு, சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. அந்த சாதன பக்தியில ரெண்டு நிலை இருக்கு, வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. அததான் முதல்ல சொன்னேன், வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி, அந்த ரெண்டு நிலை இருக்கு. சாதன பக்திக்குள்ளார். சாதன பக்திக்கு அடுத்த நிலையானது பாவ பக்தி. அந்த பாவ பக்தியை தான் இந்த பதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பதத்துல பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில பாவ பக்தியினுடைய ஒரு சில சிம்டம்ஸ் போன பதங்களையும் அவர் காமிக்கிறார். என்ன நீ உங்களுடைய பாதகங்களை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற. ஆனா அதே சமயத்துல இந்த பதத்துல பாவ பக்தியானது இன்னும் தெளிவா சொல்லப்படுது. இந்த பதத்திலையும் அதற்கு அடுத்த பதத்திலையும் அடுத்த பதம் பிரேம பக்தியும் குறிக்கக்கூடியது. பிரேமையும் பாவம் கலந்த மாதிரி வரக்கூடியது அடுத்த பதம். சோ இந்த பதத்துல பார்த்தோம் அப்படின்னா பாவ பக்தியை மேற்கோள் காட்டி சொல்றார். பாவ பக்தி அப்படிங்கிறது என்ன? பகவான் மேல, பகவானுடைய ரூபம் குணம் லீலைகள் மேல, அது மேல ஒரு அதீதமான பற்றுதல் ஏற்பட்டு அந்த பற்றுதலால பகவானோட நம்மளை இணைச்சு பகவானோட நம்ம பக்தியில உயர்ந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது தான் பாவ பக்தி. இந்த பாவ பக்திங்கிறது பிரேம பக்தி தான். ஆனா பிரேம பக்தியினுடைய பூர்வீக நிலை பிரேம பக்தி, பகவானுடைய கிருஷ்ண பிரேமை, பகவான் மேல இருக்கக்கூடிய முழு அன்பு, அது உருவாகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நிலை இந்த பாவ பக்தி. இதை எப்படி ஒப்பிடப்படுது அப்படின்னா பிரேம பக்தி மலர்ந்த மலர் மாதிரி, ஆனா அதே மலர் மொட்டா இருக்கும்போது அது பாவ பக்தின்னு கருதப்படுது. பாவ பக்திக்கும் பிரேம பக்திக்கும் அதிகமான வித்தியாசம் கிடையாது. ஆனா பாவ பக்தி அந்த பிரேமையினுடைய நிலைகள் தோன்ற ஆரம்பிக்க கூடிய நிலை. பாவ பக்தியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் பல்வேறு பரவச நிலைகளை உணர்வார். பாவ பக்தியில ஒருத்தர் எப்ப இந்த கிருஷ்ண பக்தியில படிப்படியா உயர்ந்து போறாங்களோ, உயர்ந்து போய் பாவா அப்படிங்கிற ஒரு நிலையை அடையும் போது அந்த நிலையில அவருக்கு அஷ்டசாத்விக பாவம், எட்டு வகையான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். எட்டு வகையான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகளை அடிப்படையா வச்சு ஒருத்தர் பாவ பக்தியில இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எத்தகைய அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஒண்ணு நினைச்சு பாக்கலாம். மயிர் சிலிர்த்தல், கண்களில் இருந்து தண்ணீர் வருதல், அப்புறம் நா தழுதழுத்து போகுதல், அப்புறம் அதான் நா தழுதழுத்து போகுதுமா, மயக்கம் வருதல், அப்புறம் உடல் வேர்த்து போதல், அப்புறம் வலுப்பு அந்த மாதிரி கை கால்லாம் இயங்காம போறது, அப்புறம் உடலானது வெளுத்து போறது, உடல் வெளுத்து போயிடும், கலர் மாறிடும், உடல் வெளுத்து போறது, அதுக்கப்புறம் உடல் நடுங்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அஷ்ட சாத்திக விகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்மளுடைய அங்கங்கள்லாம் செயல்படாம போறது, உடல்ல இருந்து வேர்வை வர்றது, நம்ம மயிர் சிலிர்க்கிறது, உடல் வெளுத்து போறது, நா தழுதழுத்து போறது, நடுங்கிறது, அழுவுறது. சோ இது மாதிரி எட்டு பாவநிலைகள் நமக்கு ஏற்படுது. சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா எத்தனை சொல்ற, கண்கள்ல நீர் எப்ப வரும், நா தழுதழுக்கும் எப்ப, மயிர் சிலிர்க்கும் எப்பன்னு கேக்குற. சோ இந்த மூணும் உயர்ந்த பாவ பக்தியினுடைய இந்த எட்டு பாவ பக்தியினுடைய எட்டு அறிகுறிகள்ல இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஏன்னா சைத்திரம் அப்புறம் அந்த மூன்றையும் குறிப்பிட்டு சொல்ற, எப்ப என் கண்ணுல இருந்து தண்ணீர் வரும், பகவானே உம்முடைய நாமத்தை சொல்லும் போது, அப்படி ஒரு ஏக்கத்தை இயங்குறார் பாவ பக்திக்காக. பாவ பக்தியானது ஒரு பக்தனுடைய தொடர்ந்த இயக்கத்தினாலும் பகவானுடைய கருணையினாலும் தான் வரும் ஒழிய வேற எதுனாலையும் வராது. அதிகமான பேராசை இருக்கணும் ஒருத்தர், பாவ பக்தி அடையணும் அப்படிங்கிற ஆசை எக்கச்சக்கமா இருக்கணும், அப்பதான் அதை அடைய முடியும். சில ரூப கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்தி கிரியதாம் எதி குதோப்பி லப்யத்தே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏக்கலம் ஜென்ம கோட்டி சுக்ருத்திர்னா லப்யத்தே. இந்த பதமானது ஒரு சில நேரங்களில் சாதன பக்திக்கு மேற்கோள் காட்டப்படும், ஆனா அதே சமயத்துல அது பாவ பக்திக்கும் குறிக்கப்படப்படும். கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்திய, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஒருத்தர் அடையணும் அப்படின்னா அது ஜென்ம கோட்டி சுக்ருதி, கோடி கோடி ஜென்மமா சுக்ருதி செஞ்சோம்னா, அதாவது புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா அதனால நம்ம அடைய முடியாது. எப்படி அடைய முடியும் அப்படின்னா அப்பி மூல்யம் ஏக்கலம், நம்ம கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, அந்த பேராசை மட்டுமாலதான் நம்ம அடைய முடியும். கோடி ஜென்மமா சுக்ருதி பண்ணாலும் அதை அடைய முடியாது. அப்படி அந்த பாவபக்தி அடையறதுக்கு நமக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதை உடனே நம்ம பற்றிக்கணும். அப்படி கிருஷ்ண பக்தி அடையறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. சோ இது ரூபகோசாமி கொடுக்கக்கூடிய அறிவுரை. சோ அந்த பாவபக்தி நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலையெல்லாம் எனக்கு எப்ப வரும் அப்படிங்கறதுக்காக ஒரு பக்தர் ஏங்கணும். அப்படி தொடர்ந்து ஏங்கும் போது அந்த உயர்ந்த நிலைய ஒரு பக்தர் அடைய முடியும். இதுல அந்த உயர்ந்த நிலையை அடையிறது அப்படின்னா உடனே ஒருத்தர் பல இடங்கள்ல பாக்கலாம், அப்படியே கோயில் தூரம், ஐயோ கிருஷ்ணா 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 அப்படின்னு கண்ணுல தண்ணீரோட பக்தி பரவசத்தோட கிருஷ்ணன் முன்னாடி வந்து அழுவாங்க. இல்ல கிருஷ்ணனை பத்தி பேசும்போது என் மயிரெல்லாம் சிலிர்க்குதுங்க அப்படிம்பாங்க. இல்ல என்னால பேசவே வரலங்க, ஏதாவது சொல்லுங்க, பகவான் நேமத்தை சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே முடியலங்க, அவ்வளவு இதுல இருக்குங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து போர்ஜர். நம்ம எப்ப உண்மையான பக்தி, எப்ப உண்மையான பக்தியில நம்ம கலங்கம்லாம் விடுபட்டு பகவானுடைய நாமத்து மேல ஒரு பற்றுதல் வந்து முன்னாடி சொன்ன குணாதிசயங்கள்லாம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது வெளிப்படும். ஒருத்தர் இதயம் தூய்மை அடைஞ்சு பௌதிக சம்சார சாகரத்துல இருந்து விடுபட்டு உண்மையான ஆனந்தத்தை அடைஞ்சு, ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணி பணிவோட பொறுமையோட எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தனக்குன்னு மரியாதை எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் பணம் பொருள் பெண்கள் பதவி எதையுமே எதிர்பார்க்காம பகவானுடைய கருணைய ஒருத்தர் பெறும்போது அந்த சூழ்நிலையில ஒருத்தருக்கு உயர்ந்த நிலையில பாவபக்தியில இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மற்ற தங்கள் சாதாரண நிலையிலேயே இந்த மாதிரியான பயிற்சி பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் இருக்காங்க, சகஜியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். சகஜியர்கள் அப்படின்னா உண்மையில சகஜியார் அப்படின்னா இயற்கையா பக்தி செய்யறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா பொதுவா நம்ம சகஜியர் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா பிராகிருத்த சகஜியர், பௌதிக சகஜியர்கள் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய பௌதிக உலகத்திலே இருந்துகிட்டு ஆன்மீகத்தை இயற்கையா பண்ற மாதிரி நடிப்பாங்க. நடிக்கிறது அப்படின்னா ஒரு சிலர் உண்மை வேணும்னு நடிப்பாங்க, ஒரு சிலர் அவங்களுக்கு தெரியாமையே நடிச்சுட்டு இருப்பாங்க வேணும்னே. அதாவது ஒரு சிலர் கிருஷ்ணர் என்ன போய் நீங்க பெரும்பாலும் நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா எங்கெங்க பாத்தீங்கன்னா அப்படியே கிருஷ்ணர் மேல வந்து கண்ணுல அழுவான். எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தியில அழுவது கிடையாது, அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறனால கிருஷ்ணர்கிட்ட சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கஷ்டத்தெல்லாம் புலம்பி அழுகிறது. அந்த மாதிரி அழுக வந்து பிரேம பாவபக்தியினுடைய அழுகை கிடையாது, அது வந்து கீழ்நிலையில இருந்து வரக்கூடிய அழுகு. பிரேம பக்தியில பாவபக்தியில ஒருத்தருக்கு எழக்கூடிய அழுகையானது மிகவும் உன்னதமயமானது. அதுல அவர் அவ்வளவு ஒரு ரசத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படி ரசத்தை அனுபவிக்கும் போது அதனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய லட்சணங்கள் நிறைய வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்போ ஒருத்தர் பாவபக்தி அடைகிறார், அந்த பாவபக்தி ஒருத்தர் அடையாம பாவபக்தியில இருக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தடங்களா அமையும் பக்தியில முன்னேறதுக்கு. அதனால நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது தானா வரும், நம்ம அதுக்காக வந்து அதுக்காக முதல்ல என்ன சொன்னீங்க, அத வந்து நம்ம நகல் செய்யக்கூடாது. ஒரு சிலர் என்ன நினைச்சுப்பாங்க, அதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், ஆனா அதுக்கு நகல் செய்யக்கூடாது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த பாவபக்தியை நான் அடையணும், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா என்னுடைய நிலையில நான் அதை எப்படி அடையிறது, செயற்கையா நம்ம வந்து அந்த இடத்துக்கு குதிக்க முடியாது. ஒரு இடம் இங்க இருந்து ஒரு தாண்டி போகணும் அப்படின்னா குதிச்சோம்னாலாம் தாண்ட முடியாது, படிப்படியா தான் போகணும். சோ அது மாதிரி நம்ம நம்மளுடைய நிலையில அந்த பாவபக்தி அந்த பிரேம பக்தி அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளை நம்ம முன்னாடி வச்சுட்டு அத நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா, நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேம நிலை அப்படிங்கறத நம்ம வச்சுண்டு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாதன பக்தியில வைதி சாதன பக்தியில நம்ம முதல்ல இந்த நிலையை நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம். அப்ப நம்ம படிப்படியா பகவானுடைய நாமம் ரூபம் குணம் மேல ஒரு ருச்சி அனுபவிச்சு மேலும் உயர்ந்து பாவபக்தி நிலையை அடைவோம். அப்ப பாவபக்தி நிலையை நம்ம அடையும் போது அவங்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும் அது அடுத்த பாடத்துல சொல்றேன். பாவபக்தி நிலையை அடையிறதுன்னு சொல்றதோட பிரேம பக்தி நிலைய ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பாவத்தை கலந்து ஒருத்தர் பிரேம பக்தி அடைஞ்சாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த ஏழாவது பதத்துல சொல்ற. என்ன சொல்ற? யுகாயிதம் நிமிக்ஷேனா, யுகாயிதம் நிமிக்ஷேனா சக்ஷுஷா ப்ராவிருஷாயிதம், சக்ஷுஷா ப்ராவிருஷாயிதம் சுன்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேண மே, கோவிந்த விரஹேண மே. யுகாயிதம் நிமிக்ஷேன சக்ஷுஷா ப்ராவிருஷாயிதம் சுன்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேண மே. ஓ கோவிந்தா, உம்முடைய பிரிவு ஒரு க்ஷணம் என்றாலும் அது பல யுகங்களாக உணர்கிறேன். கண்களில் கண்ணீர் பெருகி மழை போல் பொழிகிறது. நீர் இல்லாமல் அனைத்து உலகத்தையும் வெற்றிடமாக நான் உணர்கிறேன். இங்க இந்த பதத்துல பிரேம பக்தியினுடைய ஒரு நிலைய சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறார். என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணா கோவிந்தா, உண்மையிட்ட இருந்து ஒரு க்ஷணம் நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னா பல யுகம் மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஒரு க்ஷணம் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யுகாயித்தம் நிமிஷேன, நிமிஷ் அப்படின்னா கண் சிமிட்டக்கூடிய நேரம். கண் சிமிட்டுற நேரம் ஏதாவது அதுல ஏதாவது நம்ம உணர்றோமா? எல்லாரும் யாராவது பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தோன்னே அப்படின்னா, இதுக்காக வேணும்னு கண்ணை சிமிட்டா வேணா கொஞ்சம் நேரம் கண் சிமிட்டுறது நம்ம உணர்வோம். ஓகே, உணர்றோம். ஆனா நம்ம சாதாரணமா பேசும்போதே கண்ணை வந்து யாருமே சிமிட்டாம பேசுறது அப்படிங்கறது நம்ம சாத்தியமே கிடையாது. சாதாரணமா நம்ம பார்க்கும் போதே கண்ணை அடிக்கடி சிமிட்டோம். சோ அப்படி சிமிட்டக்கூடிய அந்த நேரத்தை நம்ம யாருமே ஒரு கணக்கு போடுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சின்னூண்டு நேரம் பகவான் கிருஷ்ணருடைய ஸ்மரணை இல்லாம இருந்தோம் அப்படின்னா அது பல யுகம் மாதிரி தெரியும். அதுதான் உயர்ந்த பக்தர்களுடைய, பிரேம பக்தர்களுடைய நிலை. நமக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படி சொல்லும் போது பல கதைகள் மனசுல ஓடுது. அது நம்மளுடைய நிலம். ஆனா உண்மையில நம்ம பிரேம பக்தி அடைஞ்சோம் அப்படின்னா, அத்தகைய பக்தர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷ் அது கிருஷ்ணருடைய ஸ்மரணை இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அது பல்வேறு யுகங்களா தெரியுமோ அப்படின்னா பாத்துருவோம். அது நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத்த கோபியர்களுடைய நிலை வர்ணிக்கப்படுது. ஸ்ரீமத் பாகவத்த கோபியர்கள் கிருஷ்ணரை திட்டுறாங்க, பிரம்மாவை திட்டுவாங்க. பிரம்மாவை எதுக்காக திட்டுறாங்க அப்படின்னா, பிரம்மா நல்ல அவருக்கு ஜீவன்கள் எல்லாம் படைக்கிறதுங்கிற வேலையை கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு அழகா கிருஷ்ணரை படைச்சிருக்க, கிருஷ்ணர் படைச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பாவத்துல இருந்து சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கிருஷ்ணரை படைச்சிருக்கார், நம்மளையும் படைச்சிருக்கார், நம்மளெல்லாம் இவ்வளவு அழகா படைச்சிருக்கார். கிருஷ்ணரை நம்ம கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணர் நம்ம முன்னாடி இருக்கார், கிருஷ்ணர் படைச்சிருக்காரு அப்படின்னு. கிருஷ்ணர் நம்ம முன்னாடி இருக்கார், நம்மள படைச்சிருக்கிறார் பிரம்மா. இருந்தாலும் அவர் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்ய தரல. இந்த அழகான கண்ணை கொடுத்துருக்கார், ஆனா அந்த கண்ணு சிமிட்டுற மாதிரி கண்ணை படைச்சிருக்கார். சோ இந்த கண்ணு சிமிட்டும் போது அந்த கணத்துல என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, அதனால பிரம்மாவுக்கு சாபம் கொடுக்குறான், திட்டுறான். பிரம்மா ஒழுங்கா வேலை செய்ய தெரியல, ஒழுங்கா படைக்க சொன்னா எங்களை ஒழுங்கா படைக்க தெரியல, உனக்கு கண்ணை சிமிட்ட வைக்கிற அப்படின்னு. சோ அதுதான் அந்த கோபியர்களுடைய உயர்ந்த நிலை. சோ கோபியர்கள் எப்பவுமே கிருஷ்ணரை மறக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு சாத்தியமே கிடையாது, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதுதான் உயர்ந்த கிருஷ்ண பிரேமையில ஒருத்தர் மூழ்கி இருக்கும்போது கிருஷ்ணரை மறக்கிறது அப்படிங்கறது சாத்தியமே இல்லை. அப்படி கிருஷ்ணர் இல்லாம ஒரு க்ஷணம் இருந்தது அப்படின்னா உலகமே சூன்யம், உலகமே வெற்றிடமாகும், வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. கண்களில் கண்ணீர் பெருகி மலை போல் வருகிறது. அததான் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். சங்கீர்த்தன நிலையில ஈடுபடும் போது, சைத்தன்ய மகாபிரபு பூரில சங்கீர்த்தனத்துல ஆடி பாடும் போது ஜலயந்திரம் சொல்லப்படுது. அவருடைய கண்கள்ல இருந்து நீர் ஒரு ஒரு பைப்ல இருந்து பீரிட்டு வந்தா எப்படி வருமோ அந்த மாதிரி அவர் கண்ல இருந்து நீர் பறவை வரும், அப்படியே கொட்டுமோ அருவி மாதிரி இருக்கும். ஒரு சிரஞ்சில ஜல யந்திரம் அப்படின்னா ஒரு ஒரு பைப்ல நீங்க தண்ணியை விட்டீங்கன்னா எப்படி வருமோ அந்த மாதிரி அவர் கண்ல இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். அதுதான் பிரேம பக்தியினுடைய நிலை. கோபியர்கள் எல்லாரும் இந்த நிலையை தான் வெளிப்படுத்துறாங்க. அவங்க எல்லாருமே கிருஷ்ணரை நினைச்சு இதே மாதிரி எண்ணத்துல மூழ்கின்னு இருப்பாங்க. சதா சர்வகாலம் கிருஷ்ணரை நினைச்சு அழுதுண்டே இருப்பாங்க. கோபியர்கள் மட்டும் இல்ல, பிரேம பக்தியில அடையக்கூடிய நந்தமாரா வசுதேவர் அவங்களும் இதே மாதிரியான உயர்ந்த பிரேம பக்தியில தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா துவாரகையில உயர்ந்த பக்தர் உத்தவர். உத்தவர் தெரியுமா? ஒரு சிலருக்குதான் தெரியும். உத்தவர் துவாரகையில மிக உயர்ந்த பக்தர். துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களே மிக உயர்ந்தவர் உத்தவர். உத்தவர் எப்பவுமே கிருஷ்ணரோடவே இருப்பார், கிருஷ்ணரோடய சாப்பிடுவார், கிருஷ்ணரோடய தூங்குவார், அவ்வளவு நெருக்கமா கிருஷ்ணரோடய பழகுவார் உத்தவர். சோ அந்த உத்தவரை ஒரு தடவை கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு போய் என்னுடைய செய்திகளை விருந்தாவன வாசிகளுக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். சோ விருந்தாவன வாசிகளோட செய்திகளை தாங்கிட்டு உத்தவர் அங்க போகும்போது பார்ப்பார், நான் இத்தகைய பக்தர்களோடு பார்க்கும்போது எந்த விதத்திலயுமே எனக்கு தகுதி கிடையாது, நான் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் இந்த விருந்தாவனத்துல இந்த கோபியர்கள் நான் போகக்கூடிய வழிகள்ல நான் வந்து ஒரு புல்ல ஆகக்கூடாதா அப்படின்னு விருப்பப்பட்டார். யோசிச்சு பாரு, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி பெரிய பக்தா, நம்ம பெரிய பக்தன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உத்தவரை போன்ற பெரிய பக்தர்கள் கோபியர்களுடைய பக்தியை பார்த்து விருந்தாவன வாசிகள் கோபியர்கள் அப்படின்னு கிடையாது பிரஜவாசிகள் எல்லாருடைய பக்தியை பார்த்து அப்படி நினைக்கிறார் அவர். அவர் பாக்குறார் அங்க இருக்கக்கூடிய பால்ய நண்பர்கள் பல வருஷம் ஆனாலும் பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன பசங்களா விளையாடும் போது விளையாடுவாங்க, அப்புறம் எல்லாம் விட்டு போயிடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. உண்டா இல்லையா? உங்களை யாருக்காவது உங்களுடைய பால்ய சிநேகிதர்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்புறம் விட்டவங்க தொடர்ந்து இருக்கவங்கள வேணா ஞாபகம் இருக்கலாம். சின்ன வயசுல கூட ஒன்னா படிச்சு விளையாண்டவங்க ஒன்னா நீ அவன் உயிர் மாதிரி அப்படின்லாம் பழகிருப்பாங்க. ஆனா அது ஏதாவது அட்லீஸ்ட் ஞாபகமாவது இருக்கா? கொஞ்ச நேரம் யோசிச்சா வேணா பேர் வேணா ஞாபகம் வரலாம், ஏதாவது ஒண்ணு ரெண்டு காரியம் வேணா ஞாபகத்துல வரலாம். ஆனா அவங்கள நம்ம நினைச்சுட்டே இருக்கோமா? கிடையாது. ஆனா கிருஷ்ணரோட ஈடுபட்ட பால்ய நண்பர்கள் கிருஷ்ணரை சதா சர்வகாலம் நினைச்சிருந்த பார்த்தோன்னே உத்தவர் ஆடி போயிட்டார். எப்பவுமே கிருஷ்ணர் போய் பல வருஷம் ஆச்சு, இன்னும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்களே, இவங்க கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்களே, கிருஷ்ணரோட விளையாண்டதே நினைச்சிட்டு இருக்காங்களே. அப்படின்னா கிருஷ்ணரோட அவங்க விளையாண்டது சாதாரணமா சின்ன பசங்க தங்களோட சக மாணவர்களோட சக பசங்களோட விளையாடுறது மாதிரி கிடையாது. அது கிருஷ்ணரோட உயர்ந்த நிலையில திவ்யமான ஸ்தலத்துல இருந்து கிருஷ்ணரோட பாலிய நண்பர்கள் அவரோட விளையாடுறாங்க. சோ அதை பார்த்துட்டு அவர் நந்த மகாராஜாவையும் யசோதையும் பார்க்க போறார். நந்த மகாராஜையும் யசோதையும் பார்க்க போகும்போது அங்க யசோதா அம்மா தொடர்ந்து அழுதுண்டே இருக்காங்க. கிருஷ்ணரை கிருஷ்ணர் போயிட்டானே, கிருஷ்ணர் போயிட்டானே, கிருஷ்ணரை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கறதுல அவங்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காங்க. இது வந்து திவ்யமான பைத்தியகாரத்தம், சாதாரண பைத்தியம் கிடையாது. அவங்க யசோதா அம்மா ஒரு உன்னத பிரேமையில மூழ்கி எப்பவுமே ஒரு அழுதுண்டே இருக்காங்க. அவங்க கிருஷ்ணரை நினைச்சு அவங்க நந்த மகாராஜ திட்டுண்டே இருக்காங்க, நீ தான் கிருஷ்ணரை அனுப்பிச்சு விட்டீங்க, கிருஷ்ணரை இந்த போயிட்டு ஊர் வீட்டுக்கு போ மதுராவுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க, கிருஷ்ணர் திரும்பி வரல, அதனால நீங்க தான் காரணம். இந்த விரஜவாசிகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களும் கிருஷ்ணர் இல்லாம கிரக தாபத்துல கிருஷ்ணரை பிரிஞ்சு அந்த இதுல கஷ்டப்படுறாங்க. உண்மையில அது வந்து மிக உயர்ந்த ஒரு பாவம். அந்த பாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் கிருஷ்ணர் அவங்களை விட்டு பிரிஞ்சு போறார். அது விப்ரலம்ப பாவம், கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால வெளிப்படக்கூடிய அன்பு. ஒருத்தரோட நம்ம நெருக்கமா இருக்கும்போது அவங்களோட இருக்கக்கூடிய அன்பு குறைவா இருக்கும், அவங்களோட பிரிஞ்சு இருக்கும்போது அந்த அன்பு அதிகமா வெளிப்படும். அந்த அன்பு பூர்ணமா இருக்கும் பகவானோட நம்ம இருக்கும்போது. அந்த விப்ரலம்ப பாவத்தை பக்தர்கள் வெளிப்படுத்தட்டும், அதன் மூலமா பிரஜவாசிகளுடைய உயர்தன்மை எல்லாருக்கும் வெளிப்படட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் அவங்களை விட்டு போற. உண்மையில கிருஷ்ணர் திரும்பி வந்து அவங்களை கூட்டிட்டார். இருந்தா கூட அவங்க கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அவ்வளவு ஒரு உயர்ந்த பாவத்தை விப்ராம்ப பாவத்தை வெளிப்படுத்துறாங்க. கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறதுல கிருஷ்ணரை எப்பவுமே எண்ணின்றே இருக்காங்க. சைத்திரி மகாபிரபுவும் அதே ரசத்தை எடுத்துட்டார். சைத்திரி மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு விருந்தாவனத்தை நோக்கி போனார். ஆனா அதுக்கப்புறம் அவர் பல்வேறு லீலைகளின்படி அவர் பூரியில தங்கினார். சோ பூரியில தங்கினதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? சைத்திரி மகாபிரபு பூரியில தங்கினதுக்கு என்ன காரணம்? அவங்க அம்மாவினுடைய வேண்டுகோள். இது வந்து வெளிப்புற காரணம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரச தத்துவத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, சைத்திரி மகாபிரபு பிருந்தாவனத்துல இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த விப்ரலம்ப பாவத்தை அனுபவிக்கிறார். பிருந்தாவனத்தை எண்ணிட்டு கோபியர்களையும் கிருஷ்ணனையும் என்னையே எப்பவுமே புலம்பெண்டே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ரசத்தை அவர் அனுபவிக்கிறார். அதற்காகவும் அவர் பூரியில தங்கறதுக்கு முடிவு பண்ணார். பூரியில தங்கி கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்க கூடியதனால வரக்கூடிய ஆனந்தத்தை உணர்றார் கிருஷ்ணர். சோ அத்தகைய கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. நான் பொதுவா பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல பையன் தங்களை விட்டு போயிட்டான் அப்படின்னா, அந்த பையன் நினைச்சு எவ்வளவு நாள் புலம்புவான்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசம். அப்பயும் வந்து சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லா காரியம் பண்ணுவாங்க. ஆனா நந்த மகாராஜ் யசோதாய் அங்க இருக்கக்கூடிய பிரஜவாசிகள் எல்லாருக்கும் அவங்களுக்கு உணவு ஒரு பொருட்டா இல்ல, தூக்கம் ஒரு பொருட்டா இல்ல, எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. எதுக்காக சாப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை தக்க வச்சுட்டு இருக்காங்க மரணம் அடையாம. எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணர் வாக்குறுதி கொடுத்துட்டு போனார், திரும்பி வரேன்னு சொன்னார், வரட்டும். அந்த ஒரு எண்ணத்தினாலதான் அவங்க தங்களுடைய உயிரை தக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஒழிய மத்த எந்த எண்ணமுமே கிடையாது. கிருஷ்ணருக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பைத்தியகாரத்தனத்துல இருக்காங்க. சோ நந்த மகாராஜா யசோதாமா திட்டுறாங்க. நந்த மகாராஜாவுக்கு அவர் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பக்தியானது, அவருடைய பிரேமை வேறு விதமா வெளிப்படுது. அவர் யசோதாமா அதாவது கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையை அவரால் யோசிச்சே பார்க்க முடியாது. அவர் யசோதாமா திட்டார், என்ன நீ கிருஷ்ணர் இங்கதான் இருக்காரு தெரியலையா உனக்கு? கிருஷ்ணர் தினமும் கண்ணுக்குட்டி அமைச்சிட்டு மாலை மேய்க்கிறதுக்காக போறாரு, தெரியலையா? ஏன்னா அவரால் கிருஷ்ணர் தினமும் மாடு மேய்க்க போகாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை யோசிச்சே பார்க்க முடியாது. கிருஷ்ணர் தினமும் அவருக்கு மாடு மேய்க்க போயிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி அவருடைய பைத்தியக்காரத்தனம் வெளிப்பட்டது. சோ இதை பார்த்தரையும் உத்தவர் ஆடி போயிட்டார். இதுதான் சரின்னு சொல்லிட்டு கோபியர்கள் ஆண்ட போனா அவ்வளவுதான் உத்தவர் மயங்க, அவரால் எதுவுமே பேச முடியும். கோபியர்கள் தொடர்ந்து கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணர் எங்களை விட்டு போயிட்டார், கிருஷ்ணர் எங்களை பிரிஞ்சு போயிட்டார், கிருஷ்ணரே சதா சர்வகாலம் நினைச்சிட்டு இருக்கான். கோபியர்கள் இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணரே நம்ம நினைச்சிட்டு இருக்கனால கிருஷ்ணர் நம்ம கூட அடிக்கடி நிறைய தொந்தரவு பண்றார். கிருஷ்ணர் இருக்கும்போது இது கிருஷ்ணர் நிறைய தொந்தரவு பண்றார். அதனால இந்த கிருஷ்ணரை நம்ம மறந்துடலாம், கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இனிமேட்டு நம்ம யாரும் எல்லாரும் கூடி முடிவு பண்ணாங்க, இனிமேட்டு யாரும் கிருஷ்ணரை பத்தி பேச கூடாது, இனிமேட்டு யாரும் கிருஷ்ணரை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க கூட்டம் போட்டு கூட்டு. ஆனா ஒரு க்ஷணம் கூட அவங்களால அவங்களுடைய அவங்க முடிவு பண்ண அந்த முடிவை பின்பற்ற முடியறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பக்தி பிரேம பக்தியில இருக்கு. அதனால அவங்க கிருஷ்ணரை மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாது. உண்மையில அவங்க கிருஷ்ணரை மறக்கணும்னு நினைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது வந்து உண்மையான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரேம பக்தியினுடைய ஒரு அறிகுறிகள்ல ஒன்றா அவங்க கிருஷ்ணரை மறக்க முடியுமான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க உண்மையிலே மறக்கணும்னு நினைக்க கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கோம். சோ உத்தவர் வந்து சொல்றாரு அவங்களுக்கு, என்ன நீங்க கிருஷ்ணரை நினைச்சு எப்பவுமே அழுதுட்டே இருக்கீங்களே, கிருஷ்ணர் யாரையும் விட்டு போறது கிடையாது, கிருஷ்ணர் எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மாவா இருக்கார். சோ அந்த பரமாத்மா உங்களுடைய எல்லாருடைய இதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் உங்களை விட்டு எங்கேயும் தூரக்கெல்லாம் போகல. அதனால கிருஷ்ணரை நீங்க உங்களுடைய இதயத்திலேயே நீங்க வழிபடலாம், கிருஷ்ணரை நீங்க தியானிச்சீங்க, கிருஷ்ணர் நீங்க உங்களுடைய மனதுக்குள்ள இதயத்திலேயே இருக்கார், அவரை நீங்க தியானம் பண்ணலாம். அது மூலமா நீங்க கிருஷ்ணரை எப்பவுமே கிருஷ்ணர் கூடவே இருக்கலாம், கிருஷ்ணரை நீங்க நினைவிலே இருக்கலாம். ஏன் கிருஷ்ணரை நீங்க விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உத்தவர் சொல்றாரு. அதுக்கு கோபியர்கள் பதில் சொல்றாங்க, ஐயா அந்த கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, அந்த நினைப்பு தான் எப்பவுமே இருக்குதே, அதை நினைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க பாக்கலாங்கிற. ஏன்னா கிருஷ்ணரை மறக்கிறது அப்படிங்கிற அவங்களால அவங்களுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணரை மறந்து ஒரு க்ஷணம் கூட அவங்களால இருக்க முடியாது. அதுதான் உன்னத பிரேம நிலையை அடைந்த பக்தர்களுடைய லட்சணம். அததான் இங்க சைத்திரிய மகாபிரபு சொல்றார், ஓ கோவிந்தா உம்முடைய பிரிவு ஒரு க்ஷணம் என்றாலும் பல யுகங்களாக நான் உணர்கிறேன். கண்ணீர் என் கண்களில் இருந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீர் இன்றி இந்த மொத்த உலகமும் வெறும் வெற்றிடமேங்கிற பகவானே, நீங்க இல்லனா எல்லாமே எனக்கு சூன்யம்தான் அப்படின்னு சொல்லி உயர்ந்த நிலையில வெளிப்படுத்துறாருங்க. ஆஸ்லிஷ்ய வா பாதரதம் பினஸ்து மாம், ஆஸ்லிஷ்ய வா பாதரதம் பினஸ்து மாம், அதர்ஷனம் மர்மஹதம் கரோது வா, அதர்ஷனம் மர்மஹதம் கரோது வா, யதா ததா வா வீததா துலம் படோ, யதா ததா வா வீததா துலம் படோ, மத் பிராணநாதஸ்து சயேவனா பரா, மத் பிராணநாதஸ்து சயேவனா பரஹ, ஆஸ்லிஷ்ய வா பாதரதம் பினஸ்து மாம், அதர்ஷனம் மர்மஹதம் கரோது வா, யதா ததா வா வீததா துலம் படோ, மத் பிராணநாதஸ்து சயேவனா பரா. கிருஷ்ணரை தவிர வேறு எவரையும் நான் இறைவனாக என் இறைவனாக அறியேன். அவர் என்னை முரட்டுத்தனமாக நடத்தினாலும் அணைத்துக் கொண்டாலும் என் முன் தோன்றாமல் என் இதயத்தை நோக்கச் செய்தாலும் அவரே என் பிரபு ஆவார். என்னிடம் எவ்வாறு வேண்டாமானும் நடந்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி எப்பொழுதும் எனது வணக்கத்திற்குரிய பகவான் ஆவார். இதுவும் பிரேம பக்தியில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு அறிகுறிகள். இங்க என்ன சொல்றார் சைத்திரிய மகாபிரபு அப்படின்னா, கிருஷ்ணர் என்னை கட்டி அணைச்சாலும் சரி, என்னை எட்டி உதச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கிருஷ்ணர் என்னுடைய கிருஷ்ணர், கிருஷ்ணரே என்னுடைய சுவாமி, அவரே என்னுடைய பிரபு, அவரே என்னுடைய எஜமானர், அவருக்கு நான் எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருப்போம். நம்மளாம் என்ன பண்றோம், கிருஷ்ணர் ஏதாவது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம உடனே கிருஷ்ணரை ஒதுக்கிடுறோம். ஆனா உயர்ந்த பக்தியில் இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணர் நமக்கு கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி, கிருஷ்ணர் சாக்ஷாத் அவர் என்ன பண்ணாலும் சரி அவர் என்னுடைய சுவாமி, எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அவரே எனது வணக்கத்திற்குரிய பகவான். எனக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு முறையில எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, எந்த ஒரு பிசினஸும் கிடையாது. நான் இந்த பக்தியை பண்றேன், நீ எனக்கு இதை திருப்பி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிசினஸுமே கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பிரேமையை விரும்புறான், பகவானுடைய பக்தி அடையணும் விரும்புறான். ஆனா அந்த பகவானுடைய பக்தியை கொடுக்கட்டும், கிருஷ்ண பிரேமையை நான் அடையணும் அப்படிங்கறதுக்காக பக்தன் வந்து, இது ரொம்ப நுணுக்கமான கருத்து, தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, கிருஷ்ண பிரேமைய அடையணும் அப்படிங்கறது ஒவ்வொரு பக்தனுடைய இலக்கு. ஆனா கிருஷ்ணா நீ எனக்கு இந்த கிருஷ்ண பிரேமைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பக்தன் பக்தி பண்றது கிடையாது. அத்தகைய நிலையில உண்மையில அவன் கிருஷ்ண பிரேமையில இருப்பான். எப்போ ஒரு பக்தன் உயர்ந்த நிலையை அடையிறானோ அப்ப அவனுக்கு கிருஷ்ணர் எனக்கு இந்த உயர் நிலையை கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி பக்தன் எப்பவுமே கிருஷ்ணரை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. கிருஷ்ண பிரேமையும் கூட, கிருஷ்ண பிரேமையை வேண்டும் அப்படின்னு பக்தன் தொடர்ந்து ஏக்கம் கொண்டுட்டே இருக்கான். ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணர் எனக்கு இதை கொடுத்துதான் ஆகணும், அப்படி கொடுக்கலன்னா கிருஷ்ணரை நான் ஓரம் கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நல்லா நுணுக்கமா கவனிக்கணும், கிருஷ்ண பக்தியவே கூட கிருஷ்ணர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அவர் என்னுடைய பிரபு அப்படிங்கிறவன் உண்மையில பக்தியில இருக்கான். பக்தியில இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி நினைக்க முடியும். பக்தியிலே மூழ்கி இருக்கக்கூடிய பக்தனானவன் இந்த பக்தியை பகவான் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அவர் என்னுடைய பிரபு, நான் அவருடைய சேவகனாவே இருக்கேன். அதான் இங்க சைத்திரமா சொல்ற, எனக்கு நீ கருணை கொடுத்தாலும் சரி, என்ன நீ எட்டி வச்சாலும் சரி, என்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு உனக்கு பூரண உரிமை உண்டு, நான் உங்ககிட்ட சரணடைஞ்ச ஆத்மா பிரபு. அது கூட அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு பாடல் ஏற்றினார். அந்த பாடல்ல அவர் சொல்றார், பகவானே நான் உங்ககிட்ட சரணடைஞ்ச ஜீவன், என்ன எப்படி நீ ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி ஆட்டி வச்சுக்கோ. நான் வந்து ஒரு கையில இருக்கக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி, என்ன நீ இப்படி ஆட்டணும்னு நினைச்சுனா இப்படி ஆட்டு, அந்த பக்கம் ஆட்டணும்னு ஆட்டு. சோ என்ன நீ எப்படி ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ என்ன ஆட்டி வச்சுக்கோன்னு சொல்லி பிரபுபாத வந்து கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை செய்யற. அதே பிரார்த்தனை தான் எங்க சைத்தன்ய மகாப்பிரபு சொல்ற, நீ என்ன பண்ணாலும் சரி நீ தான் என்னுடைய பிரபு. அதாவது பக்திகாஷ் மகாராஜ் பிரபுபாதரை பத்தி புகழ்ந்து சொல்லும் போது ஜெயஸ்ரீல பிரபுபாதால ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் அமெரிக்க நாடுகளுக்கு போய் அங்க இந்த இயக்கத்தை பரப்பி வெற்றி கண்டார். அப்படியே அவர் வெற்றி காணாம இருந்தா கூட அவர் செஞ்ச இந்த காரியம் அமெரிக்காவுக்கு போய் இந்த எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த காரியம் வந்து பெரிய 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 அளவுல புகழ் வாய்ந்தது, யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பிரபுபா அந்த நிலையில முழுக்க முழுக்க கிருஷ்ணரை சார்ந்திருக்கார். பிரபுபா சொல்றார், நான் வெற்றி காணுவானா வெற்றி காண மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. அதே அதே பாட்டுல பிரபுபா பாடுறார், எனக்கு நான் இந்த அமெரிக்கால உன்னுடைய கட்டளை பிரகாரம் உன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, எனக்கு நான் வெற்றி காணனா தோல்வி அடைவனா எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் உங்க கையில இருக்கு. வெற்றி வந்தா உனக்கு, தோல்வி வந்தாலும் உனக்கு, என்னுடைய கடமை உன்னுடைய விருப்ப பிரகாரம் நான் சேவை பண்றது, உனக்கு நான் சேவை பண்ணணும். கடமை அப்படின்னு சொல்ற கடமை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது பல விதங்கள்ல மக்கள் கடனுக்காக செய்யறது கடமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால அது ரொம்ப அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கடமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மொட்டையா விட்டு முடியும். எனக்கு நான் உனக்கு சேவை பண்ணணும், அதுதான் என்னுடைய நிலைமை, அதுதான் என்னுடைய விருப்பம், அதை நான் பண்றேன். அதுல என்ன விளைவு வருதோ விளைவில்லையோ அது உனக்கு விட்டு இருக்கும், நீயே முடிவு பண்ணி. சோ இப்படி ஒரு பக்தர் பிரார்த்தனை பண்றார், நீ என்ன பண்ணாலும் சரி நீதான் என்னுடைய பகவான். இத நம்ம வந்து ஆரம்ப பிரேம பக்தியில இருக்கக்கூடிய பக்தருடைய லட்சணங்கள் இது. இருந்தா கூட இந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம இத முயற்சி பண்ணணும். கிருஷ்ணர் நம்ம சாதன பக்தியில இருக்கும் போதும், சாதன பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், சாதன பக்தி அப்படின்னு மட்டும் கிடையாது, பக்தி உத்தம பக்தி தூய பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், தூய பக்தினா என்ன, தூய பக்திங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றது கரெக்ட் தான், சரணாகதி தூய பக்தி சததம் கீர்த்தயந்தமா தூய பக்தி இல்லைன்னு சொல்ல, செல்ஃப்லெஸ் கொஞ்சம் வரீங்க, ஆனா அது வந்து தெளிவா சொல்ல அதுதான் அவரும் சொல்றார் ஓரளவு கரெக்ட். ஆனா இன்னும் பலன் கருதாது பகவானுக்கு சேவை செய்யறது கொஞ்சம் வரீங்க, எதையும் எதிர்பார்க்காம பலன் கருதாதுனாலும் எதிர்பார்க்காமனாலும் ஒண்ணுதான். அது அழகா ஒரு வரைமுறை கொடுத்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க பாருங்க. ரூப கோஸ்வாமி சொல்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கிடையாது. ரூப கோஸ்வாமி சொல்ற மாதிரி அன்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிரதம் அனுகூலியேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். இதர வித ஆசைகள் எல்லாத்தையும் சூன்யமாக்கிட்டு ஞான கர்ம ஆதி அனாவிருத்தம், இதர வித ஆசைகள் அப்படின்னா என்ன, ஞானத்துக்கான ஆசை கர்மத்துக்கான ஆசை ஆதி அப்படின்னா யோகம் மற்ற எல்லா விதமான ஆசைகள், எல்லா விதமான ஆசைகளையும் நிர்மூலமாக்கிட்டு சூன்யமாக்கிட்டு அனுகூலியான கிருஷ்ணானு சீலனம், கிருஷ்ணருக்கு அனுகூலமான முறையில சேவை பண்றதுதான் உத்தம பக்தி. கிருஷ்ணருக்கு சேவை பண்றது கரெக்ட் தான், ஆனா அனுகூலமான விதத்துல சேவை பண்ணணுங்கிறார். எல்லா ஆசைகளும் இல்லாம கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது கரெக்ட் தான், ஆனா அதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா இதர வித ஆசைகள் எதுவுமே இல்லாம கிருஷ்ணருக்கு அனுகூலமா சேவை பண்றதுதான் உத்தம பக்தி. இந்த உத்தம பக்தி அப்படிங்கிறது சாதன பக்திக்கும் பொருந்தும், பாவபக்திக்கும் பொருந்தும், பிரேம பக்திக்கும் பொருந்தும். இந்த உத்தம பக்தி இதர வித ஆசைகள் இல்லாம நம்ம சேவை பண்றது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அடையாதப்ப அது சாதன பக்தி கூட கிடையாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, சாதன பக்தி கூட கிடையாது. சாதன பக்தி ஒருத்தர் பயிற்சி செய்யும் போது கூட சாதன பக்தியில் இருக்கக்கூடிய பக்தருக்கும் இதர வித ஆசைகள் எதுவுமே கிடையாது. இதர வித ஆசைகள் இல்லாம செய்யப்படக்கூடியதா சாதன பக்தி கூட. சாதன பக்தியிலையும் பக்தனுக்கு பல்வேறு விதமான ஆசைகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சாதன பக்திக்கும் பக்தனுக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது. அப்போ உடனே ஒருத்தர் கேட்கலாம், அப்ப சாதன பக்தியில களங்கம்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப என்னங்க? சாதன பக்தியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தனுக்கு களங்கள் இருக்கலாம், ஆனா அந்த களங்களை அவன் எந்த விதத்திலையும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறது கிடையாது. எனக்கு இந்த களங்கள்லாம் இருக்கு, அதை போக்குறதுக்கு என்ன வழிவகை பண்ணணும், அதுதான் முயற்சி பண்றான். சோ அதனால சாதன பக்தியில இருக்கக்கூடிய பக்தனுக்கு ஆசைகள் மேலிருந்து வரலாம், ஆனா அந்த ஆசைகளை அவன் வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது கிடையாது, அந்த ஆசைகளை நிராகரிச்சிடறான். ஏன்னா இது தேவையில்லாத ஆசைகள் அப்படிங்கறத முடிவு பண்ணு. சோ அதுதான் உத்தம பக்தி. இதர வித ஆசைகள் எதுவுமே இல்லாம பகவான் கிருஷ்ணருக்காக சேவை பண்றதுக்காக இருக்கக்கூடியதான் உத்தம பக்தி. அதே நம்ம எல்லாரும் சாதன பக்தியில பயிற்சியில இருக்கிறதுனால நம்ம அதையும் ஒரு இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த கருத்தையும் நமக்கும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும், கிருஷ்ணா எனக்கு என்ன நடந்தாலும் சரி நீ தான் என்னுடைய பிரபுவா இருக்கணும். இத நம்ம அட்லீஸ்ட் புத்தி பூர்வமா நம்ம அது இத நம்ம புத்தி பூர்வமா நம்ம இந்த எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அப்ப முழுக்க முழுக்க அந்த எண்ணத்தை ஒரு நாள் அடைவோம். நம்ம அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அந்த நிலைக்கு நம்ம வர்றதுதான் உண்மையான டெஸ்டிங். ஆனா அது மாதிரி நம்மளால வர முடியாது. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது கிருஷ்ணன் நம்மளை எட்டி உதைக்கும் போது சாதாரணமா எல்லாத்துக்கும் கிருஷ்ணருடைய வழிபாட்டுல எந்த ஒரு தடைகளுமே இல்லாம இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. ஆனா நமக்கு அது மாதிரி நிலைகள்ல நமக்கு வர நம்ம கட்டுண நிலையில இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதுதான் நம்ம நம்மளுடைய தியானமா இருக்கணும். எப்பவுமே நினைச்சிருக்கணும், எனக்கு என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கிருஷ்ணர் தான் என்னுடைய பிரபு. ஒரு சில கிருஷ்ணர்கிட்ட வந்தா காசு கிடைக்குமாங்க, அது கிடைக்குமா, இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய வழிபாட்டுங்க. உத்தம பக்தியில கிருஷ்ணருக்காக எதையுமே ஆசைப்படாம கிருஷ்ணர்கிட்ட இருந்து எதையுமே விருப்பப்படாம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேவை பண்ணணும். அப்படி சேவை பண்ணிட்டே இருக்கணும். எல்லாம் பல உதாரணங்கள், பகவானுக்கு எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி சேவை பண்ணிட்டே இருக்கிறதா ஒரு பக்தனுடைய பிரியமா இருக்கும், ஒரு பக்தனுடைய வேண்டுகோளா இருக்கும். சோ அததான் இங்க சைத்திரிய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. சோ இந்த சிக்ஷாசகமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத தினமும் நம்ம சிக்ஷாசகத்தை சொல்றது ரொம்ப உச்சிதமா இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஷாசகம் எட்டு பாட்டையும் ஒவ்வொரு நாளும் மங்களாரதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதத்தை சொல்லிட்டு சிக்ஷாசகம் எட்டு பாட்டையும் சொல்லிட்டு சிக்ஷாசகம் அவங்க ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. அதையும் பக்தர்கள் எல்லாரும் பயிற்சி பண்ணலாம். தினமும் நான் தங்களுடைய ஜபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஷாசகம் எட்டு பாடலையும் சொல்லிட்டு அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல கொண்டு வரோம், நம்ம வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தால இவ்வளவு பலன்கள் இருக்கு, என்னுடைய மனதில் இருக்க எக்கச்சக்கமான காம குரோத லோகம் மத மோகம் அச்சரியம் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நான் வெளியில பெரட்டி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வரும். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். பகவான் உடைய நாமத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம், கிருஷ்ணா உன்னுடைய நாமத்துல இவ்வளவு ருச்சி இருக்கு, ஆனா நான் ருச்சியற்று இருக்கனே, எனக்கு ருச்சியை கொடுப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலையில கிருஷ்ணா எனக்கு பணிவை கொடு, உன்னுடைய நாமத்தை நான் தொடர்ந்து சொல்றதுக்காக எனக்கு பணிவை கொடு, பொறுமையை கொடு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கான மனோபாவத்தை எனக்கு கொடு, எனக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காத மாதிரி நான் இருக்கணும், எனக்கு எந்த பணமும் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம், என்னை பின்பற்றக்கூடியவர்கள் யாருமே வேண்டாம், ஜென்மம் ஜென்மமா உம்முடைய சேவை தான் வேணும். இத்தகைய உயர்ந்த இதுக்கு மேல உயர்ந்த நிலையில பக்தியில எத்தனையோ இருக்கு, என்னுடைய மயிர் எப்ப பூச்சரியும், இந்த நிலையெல்லாம் நான் அடையணும், அதுக்கெல்லாம் நீ எனக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட நம்ம பிரார்த்தனை, அப்படிப்பட்ட பிரார்த்தனை தான் இந்த சிக்ஷாசகம். இந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். பல பக்தர்கள் அதை வந்து சிபாரிசு பண்றாங்க, நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து பக்திய நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஸ்திரமா சொல்றதுக்கு நம்மளுடைய மனோநிலைய ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றதுக்கு இந்த சிக்ஷாசகத்தை நம்ம சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப உதவியா அமையும். கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுங்கிறது கிடையாது, ஆனா அது ரொம்ப உதவியா அமையும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இங்க சிக்ஷாசகத்தை படிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த கிருஷ்ண பக்தியை அடைவாங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை ஸ்ரீல பக்தினோ தாக்கூர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாரெல்லாம் சிக்ஷாசகத்தை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தியினுடைய உயர்நிலையை அடைவாங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை ஸ்ரீல பக்திமதி தாக்கூர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிஷ்டாசகம் இதோட முடிவு பெறுது. இந்த சிஷ்டாசகத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்ல, இது ரொம்ப சின்ன ஒரு டெக்னிக்கல் டீடைல். ஸோ இந்த சிஷ்டாசகம் பாத்தீங்க அப்படின்னா, வேத ஞானங்கள் எல்லாமே சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா அப்படிங்கிற மூணு பிரிவுக்குள்ளார இருக்கு. சம்பந்தா அப்படின்னா பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி அறியக்கூடியது அறிவு, அது சம்பந்தா. அபிதேயா அப்படின்னா பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காக, பகவானோட நம்மளை இணைக்கிறதுக்காக நம்ம செயல்படக்கூடிய செயல்பாட்டு முறை அபிதேயம். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்மளுடைய செயல்பாடு, இது அபிதேயம். பிரயோஜனம் அப்படின்னா நம்ம அடையக்கூடிய இலக்கு, நம்ம இறுதியா அடையக்கூடிய இலக்கு பிரயோஜனம். சோ இந்த சிஷ்டாசகத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லோகமே அபிதேயா, எப்படி பகவானுக்கு பக்தி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் சொல்லி தருது எல்லா 8 ஸ்லோகமுமே. ஆனா அதுல நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா முதல் 5 ஸ்லோகம் சம்பந்த ஞானத்தை பத்தி சொல்லி தருது, அடுத்த 3 ஸ்லோகம் பிரயோஜனா பத்தி சொல்லி தருது. முதல் 5 ஸ்லோகத்துல பகவானுக்கு நமக்கு உள்ள என்ன சம்பந்தம் அப்படிங்கறத சொல்லி தருது. கடைசி 3 ஸ்லோகங்கள் நம்ம பகவானை அடையறதுனால நமக்கு வரக்கூடிய பிரயோஜனத்தை பத்தி சொல்லி தருது. ஆனா பொதுவா நீங்க எடுத்தீங்கன்னா 8 வந்து சம்பந்த அபிதேயா, எப்படி பக்தியை பயிற்சி செய்யறது அப்படிங்கறத பத்தி சொல்லி தரும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா முதல் 5 பதங்கள் சாதன பக்தியை சொல்லி தருது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 பதங்கள் பாவ பக்தியை பத்தி சொல்லி தருது, 6-7. அது மட்டும் இல்லாம 6-7-8 3 பிரேம பக்தியை சொல்லி தருது, குறிப்பா 7-8 பிரேம பக்தியை சொல்லி தருது. சோ இந்த பிரேம பக்தி பாவ பக்தியில ஒரு சின்ன லேப்ஸ் இருக்கும். 6-7 வந்து பிரேம பக்தியும் சொல்லி தருது பாவ பக்தியும் சொல்லி தருது. அதுல குறிப்பா 7 ரெண்டுமே இருக்கு, பாவ பக்தியும் இருக்கு பிரேம பக்தியும் இருக்கு. சோ இதுதான் சிஷ்யாசகம். நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சிட்டோம், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சிஷ்டாசகம் எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சா? ஓகே. ஹரே கிருஷ்ணா.